நமஸ்காரம். சம்ஸ்கிருத வேதங்கள் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்பது நமக்கு தெரியும். அதேபோல திராவிட வேதம் என்று கொண்டாடப்படுவது ஆழ்வார்களுடைய 4000 திவ்ய பிரபந்தம். திராவிட வேதம், திராவிட ஆம்நாயம் என்றெல்லாம் அது வழங்கப்படுகிறது. வேதம்னாலும் ஆம்நாயம்னாலும் ஒரே பொருள், வேதம். திராவிட வேதம்னு சொன்னதுனாலே இது தமிழ் மொழியில் இருக்கும் வேதம். இதை பத்தி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் நூலே எழுதியிருக்கிறார். அதப்போல் வாதிகேசரி அழகிமணவாளஜீயர் அவர் ஒரு நூல் எழுதியுள்ளார், திரவிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி, திரவிடோபனிஷத் சங்கதி என்றெல்லாம் இந்த நூல்களுக்கு பெயர். அதுல திராவிட உபனிஷத்துன்னு வருகிறது. அப்படின்னா தமிழ் வேதாந்தம், தமிழ் உபநிடதங்கள் என்று பொருள். திராவிட என்னும் சொல் சம்ஸ்கிருத சொல், ஆனால் அது குறிப்பது தமிழ் என்னும் பொருளை. நம்மாழ்வாரை பத்தி பெருமையை பேசும்போது, வகுளாபரணம் வந்தே ஜெகதாபரணம் முனிம், யஸ்ருதேர் உத்தரம் பாகம் சக்கரே திராவிட பாஷையா, வகுளமாலை தரித்த சுவாமி நம்மாழ்வாரை வணங்குகிறேன். யாரொருத்தர் சம்ஸ்கிருத வேதாந்தத்தை திராவிட பாஷையில் கருத்துக்களை செறிவாக கொடுத்தாரோ அவரை வணங்குகிறேன் என்று இந்த ஸ்லோகம் சொல்றது. அதிலிருந்தும் சக்கரே திராவிட பாஷையா, திராவிட பாஷையில் சொல்லும்போது தமிழ் மொழி என்பது தெளிவாகிறது. பாகவத புராணத்திலேயே இந்த சொல் காணப்படுகிறது. பாகவத புராணத்தின் மகாத்மியத்தை எடுத்துரைக்கும் போது பத்ம புராணத்தில் ஒரு ஸ்லோகம் வருகிறது, உத்பன்னா திரவிடே சாகம் விருத்திங் கர்நாடகே கதா, பக்தி எனும் பெண் அவளுடைய முன்கதையை கூறுகிறாள் நாரதரிடத்தில். நான் திரவிட தேசத்தில் பிறந்தேன், கர்நாடகத்தில் வளர்ந்தேன் என்று கூறுகிறாள். அப்படின்னா தமிழ்நாட்டில் பிறந்ததாக பக்தியை சொல்கிறாள். இது நமக்கு பெருமை சேர்க்கும் விஷயம். தமிழகத்தில் பிறந்தேன், கர்நாடகத்தில் வளர்ந்தேன் என்று பக்தி தேவி கூறுகிறாள். அப்ப அங்கேயும் திராவிட என்ற இடத்தில் அந்த சொல் தமிழ்நாட்டையும், அதை காட்டிலும் வேறுபட்டதா இருக்கிறதுனாலதான் விருத்திங் கர்நாடகே கதா, நான் கர்நாடகத்தில் வளர்ந்தேன்னு சொல்லுகிறாள். அதனாலே அந்த கோணத்தில் பார்த்தால் திராவிடங்கிறது தமிழ், அது மற்றும் உண்டான மாநிலங்களை சேர்த்தல்ல தமிழை மட்டும் கூறுகிறது என்ன, அதை பார்த்தா சொல்ல வேண்டியிருக்கு. அதே மாதிரி பாகவத புராணத்தில் மற்றொரு இடத்தில் குவச்சித் குவச்சித் மகாபாக திராவிடேஷு ச பூரிஷஹ, திராவிட தேசத்தில் ஆழ்வார்கள் பிறப்பார்கள், நாராயணன பக்தியிலே திளைப்பார்கள் என்றும் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் எந்தெந்த நதிகளில் பிறப்பார்கள் என்று சொல்லும்போது, தாமிரபரணி நதி எத்திர கிருத்தமாலா பயஸ்வினி, காவேரி மகாநதி, காவேரி என்னும் பெரிய நதி, தாமிரபரணி, வைகை ஆறு, இது முதலான நதிகளெல்லாம் ஓடக்கூடிய திராவிட தேசம் என்று சொல்லுகிறது. அதிலிருந்து இது தமிழகம்ங்கிறது தெளிவாகவே தெரிகிறது. ஒரு சில இடங்களில் இது கேரளம், கர்நாடகம், என்னை சேர்த்து சொல்லுகிறாப்புல இருந்தாலும் ரொம்ப பிரதானமாக திராவிடங்கிறது தமிழ் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தமிழகத்தில் பழங்காலத்திலிருந்து அனைத்து வகுப்பினரும் வாழ்ந்து வந்துள்ளனர். அப்படி பார்த்தா பாரத தேசத்தின் எல்லா மாநிலங்களிலுமே எல்லாரும் உண்டு. இது மொழி வாரியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய தமிழ் மொழி சம்ஸ்கிருத மொழிக்கு நிகரான பெருமை உடையது. இதனால் அப்படி சொல்றேன்னால், பாரத தேசத்தின் மற்ற மொழிகள் அத்தனையும் அநேகமாக சம்ஸ்கிருதத்தை சார்ந்துதான் இருக்கும். ஆனால் தமிழ் மொழி மட்டும் சம்ஸ்கிருதத்தை சார்ந்து இருக்காது, இது தனித்தே இருக்கும். அதனாலதான் சம்ஸ்கிருத வேதத்தையும் கற்று திராவிட வேதமாகிற ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்களையும் கற்றவர்களை உபய வேதாந்தி என்று கொண்டாடுகிறோம். இரண்டு வேதங்களும் கற்றவர்கள் நூட்டு. திரமிடாச்சாரியர் என்று ரொம்ப உயர்ந்த ஒருத்தர் தமிழகத்தில் வாழ்ந்துள்ளார். டங்கர், திரமிடர், குகதேவர் இவர்களெல்லாம் ரிஷிகள், முனிகள் போன்றவர்கள். அதில் திரமிடர் என்பவர் தமிழகத்தில் தான் இருந்திருக்கிறார். அவரெல்லாம் வேதவியாசருடைய பிரம்மசூத்திரத்துக்கு அத்தனை பொருளையும் உணர்ந்து பிரச்சாரம் செய்தவர்கள். இப்படி வியாசர் காலத்திலும் பாகவத புராண காலத்திலும் ஆழ்வார்கள் பாஷர காலத்திலும் இந்த திரவிடங்கிற சொல் தமிழை குறிப்பதாகத்தான் கையாளப்பட்டுள்ளது. இதிலிருந்தே ஒன்று தெரியிறது, சம்ஸ்கிருத வேதம், அதில் இருக்கக்கூடிய நூல்கள் இதெல்லாம் வேறே, திராவிடர்களே வேறே என்று அப்படி ஒன்று இல்லை. நன்கு திராவிடர்களை பற்றி சம்ஸ்கிருத நூல்கள் எல்லாம் கொண்டாடி கூறியுள்ளன. ஆழ்வார்களுடைய பாசுரங்களை எல்லாம் திராவிட பாஷை, திராவிட வேதம் என்றுதான் அனைவருமே கொண்டாடியுள்ளனர். இப்போ இத நீங்க பல பொருள்களில் இந்த சொல் பிரயோகப்படுவதை கேள்விப்பட்டிருக்கலாம். அதை பத்தியெல்லாம் எதுவும் கருத்து சொல்றதுக்காக நான் இதை சொல்லல. திராவிடங்கிற சொல் எப்படி நம்முடைய இதிகாச காலத்திலிருந்து கையாளப்பட்டுள்ளது அப்படிங்கிறத மட்டும்தான் இப்ப விளக்கியிருக்கேன். இதனடியாக வைத்துக்கொண்டு இதுக்கு எப்படி சரியா பொருள் கொள்ளணுங்கிறதை கேட்டுருக்கிற நீங்களே புரிந்து கொள்ளலாம்.